அறந்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 13.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிகளால் உயர்வள்ளுவம் என்கின்ற இந்த அமைப்பை அக்கறையோடும் ஆர்வத்தோடும் நடத்தி வருகிற நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்கள். இந்த உலகில் அறம் நிலைக்கும் என்கின்ற உண்மையை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன். 13வது வகுப்பாக இன்றைய வகுப்பு அமைகிறது என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை ஏதோ நேற்று தொடங்கிய வகுப்பு போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த வகுப்பு தொடர்ந்து சிறக்க வேண்டும் என்று நண்பர்கள் பெருமுயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியிலே நீங்களும் பங்களிப்பு செய்வதாக சொன்னார்கள். ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். மனித முயற்சிகள் எல்லாம் கூடி நிகழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் அந்த முயற்சியினுடைய வெற்றி இருக்கும். அதற்கு மேலே அதை முழுமை பெறச் செய்ய வேண்டியது கடவுளுடைய கருணைதான். ஆகவே நான் கேட்டுக் கொள்வது உங்கள் எல்லோரையும், இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதனாலே இந்த உலகுக்கு பயன் விளைய வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அது நல்லபடி தானாக நடந்தேறும் என்று நான் நம்புகிறேன். திருக்குறள் பாயிரவியலினுடைய முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 13 வகுப்புகளிலே 4 அதிகாரங்கள் கூட இன்னும் படிக்கவில்லை என்பது ஒரு குறையாக யாரும் நினைக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு குறளும் ஒரு சுரங்கம். உள்ளே போய் அல்ல 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 திருவள்ளுவர் நமக்கு கொட்டி கொடுக்கிறார். ஏதோ இத்தனை சுரங்கத்தை கடந்தோம் என்பதிலே வெற்றி இல்லை, இத்தனை சுரங்கத்துக்குள்ளும் பயன்பெற்றோம் என்பதிலேதான் வெற்றி என்றபடியால் அதிக தூரம் கடப்பது பற்றி கவலைப்படாதீர்கள். கடக்கிற விஷயத்திலே எடுப்பது பற்றி கவலைப்படுங்கள். பாயிரவியல் என்று அறத்துப்பாலினுடைய முதல் இயல் அமைகிறது. 3 பாலாக பிரித்தார். பிறகு ஒவ்வொரு பாலையும் இயலாக பிரித்து அதிகாரங்களாக பிரித்து குறள்களாக பிரிக்கிறார் என்பது பற்றி முன்னே சொன்னேன். அந்த அமைப்பிலே திருக்குறளினுடைய அறத்துப்பாலினுடைய இயல்கள் 4, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4. பாயிரம் என்றால் என்ன என்று நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டோம். ஒரு நூல் என்ன சொல்ல வருகிறதோ அதன் கருத்தை அந்த பாயிரவியலிலே சொல்வார்கள். 1000 முகத்தான் அமைந்ததாயினும் பாயிரம் அல்லது இல்லது பனுமல் அன்று என்று சூத்திரம் பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த பாயிரவியல் ஆழப்படிக்க வேண்டிய ஒரு பகுதி, மொத்த நூல் பற்றிய விவரத்தை சுருக்கி சொல்லுகிற பகுதி. அதனால்தான் இவ்வளவு காலம் எடுத்து இதை நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. இந்த இயல் கடந்துவிட்டால் கொஞ்சம் வேக வேகமாக நாங்கள் போகலாம். இந்த இயலிலே முதல் அதிகாரமாக கடவுள் வாழ்த்து உரைப்பாயிரம் செய்த பிறகு கடவுள் வாழ்த்துக்கு விளக்கம் சொல்லுகிறார் பரிமேலழகர். ஏனென்றால் படைத்தவனை வேண்டாமல் ஒரு காரியம் தொடங்கக்கூடாது, எடுத்துக்கொண்ட காரியம் இனிது நடத்த பொருட்டு என்று பரிமேலழகர் எழுதுவார். ஆகவே கடவுளை வேண்டி தொழ வேண்டும். அது எந்த வகையான கடவுள் வாழ்த்து என்பது பற்றி எல்லாம் பலதரம் சொல்லிவிட்டேன். ஆகவே அதை தவிர்க்கிறேன். ஏற்புடை கடவுள் வாழ்த்து என்று பரிமளகதர் அதை நிரூபணம் பண்ணுகிறார். கடவுள் வாழ்த்தை ஏன் முதல் அதிகாரமாக வைத்தார் என்றால், இந்த உலகை படைத்தவன் கடவுள். நாம் படிக்கப் போகிற அறமோ பொருளோ இன்பமோ அல்லது வீடோ கூட இந்த இறையோடு தொடர்பு பட்டதுதான். ஆகவே இந்த படைப்பு, இந்த உலகத்தை படைத்தவனாகிய கடவுளை முதல் தொட வேண்டும். அவனால் படைக்கப்பட்டதுதான் இந்த புருடார்த்தம் என்று சொல்லப்படுகிற அறம்பொருள் இன்பம் வீடு அத்தனை. அதனால் கடவுள் வாழ்த்தை முதல் இயற்றுகிறார். எல்லா உண்மைகளையும் பொதித்து ஒரு படைப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அதை அந்த படைப்பை செய்தவனை வாழ்த்த வேண்டும் என்று முதல் அதிகாரத்திலே கடவுள் வாழ்த்து படைத்தார். அவனை எப்படி வழிபட வேண்டும் என்ற விவரங்களை எல்லாம் சொன்னார். ஏன் வழிபட வேண்டும் என்று சொன்னார். வழிபடாத பட்சத்திலே ஏற்படக்கூடிய குற்றங்களை சொன்னார். இவையெல்லாம் சேர்ந்து கடவுள் வாழ்த்து அதிகாரமாயிற்று. அதற்கு பிறகு வான் சிறப்பு என்ற அதிகாரம், அது மலையினுடைய சிறப்பை சொல்வது. இயற்கை நிலைப்பதற்கு மழை காரணம். ஆகவே மழையினுடைய சிறப்பு சொல்வதன் மூலம் இயற்கையினுடைய பெருமையை நமக்கு விளக்கம் செய்கிறார். இரண்டாவது அதிகாரம், இயற்கை மழை இல்லாவிட்டால் உலகத்திலே அறம்பொருள் இன்பம் எதுவும் விளையாது. ஆகவே அதனுடைய அவசியம் என்ன என்பதை இரண்டாவது அதிகாரத்திலே சொன்னார். இப்போ நாங்கள் இருப்பது மூன்றாவது அதிகாரம், நீத்தார் பெருமை என்கின்ற அதிகாரம், துறவிகளை பற்றி சொல்லுகிற அதிகாரம். ஒரு நினைவூட்டலுக்காக இதை சொல்லுகிறேன். தமிழர்களுடைய மரபிலே முதல் கடவுள், அடுத்தது இயற்கை, அடுத்தது துறவி. துறவி என்றால் முற்றும் துறந்த துறவி, அதுதான் நீத்தார் என்று இறந்த காலத்தினாலே சொல்லுகிறார். முற்றும் துறந்த துறவி, துறவிகளிலே இருவகைப்பட்டவர்கள், ஒன்று முற்றும் துறந்தவர்கள், மற்றது துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்கள். இங்கே சொல்லப்படுகிற துறவி முற்றும் துறந்த துறவி. ஏன் இந்த வரிசையிலே கடவுள் இயற்கை என்ற வரிசையிலே துறவி வருகிறான் என்றால், இயற்கைக்குள்ளே கடவுள் எல்லா ரகசியங்களையும் பொதித்து வைத்திருக்கிறான். இயற்கைக்குள்ளே எல்லா ரகசியங்களையும் கடவுள் பொதித்து வைத்திருக்கிறான். மிக நுண்மையாக சூக்குமமாக பொதித்து வைத்திருக்கிறார். இந்த உலக படைப்பை எவன் முற்றாக உணர்ந்து கொள்கிறானோ அவனுக்குத்தான் இந்த அறம்பொருள் இன்பம் என்பவற்றினுடைய நுட்பங்கள் புரியும். ஆகவே உலக படைப்பை உணர்கிறவன்தான் இந்த உலகத்துக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அறங்களை எடுத்துக்காட்ட முடியும் என்றபடியால், அறங்களை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வல்லவனாகிய துறவியை அடுத்த அதிகாரத்திலே துறவியினுடைய சிறப்பை சொல்லுகிறான். துறவிகள் இல்லாவிட்டால் இதுதான் அறம், இதுதான் பொருள், இதுதான் இன்பம் என்ற வகுப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும். பொதுப்பட அறங்களை உணர்வோமே தவிர சிறப்பாக குறிப்பாக அறங்களை உணர்கிற வல்லமையை நாம் இழந்து போய்விடும். அதனாலேதான் துறவிகளை கொண்டு வந்து அடுத்த அதிகாரத்திலே வைக்கிறார். அந்த அதிகாரம் தான் இப்போ நீத்தார் பெருமை என்ற அதிகாரம் படித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் ஒரு மூன்றோ நான்கு குறளிலே துறவிகளினுடைய பெருமையை சொல்லுகிறார். இந்த உலகத்து பெருமைகள் எல்லாவற்றிலும் எல்லா நூல்கள் சொல்லுகிற பெருமையும் துறவியினுடைய பெருமையைத்தான் சிறப்பாக சொல்கின்றது என்று ஒரு மூன்றோ நான்கு குறள் சொல்லுவார். அதற்கு பிறகு இன்னொரு மூன்று குறளிலே துறவியினுடைய, அது அடுத்த மூன்று குறள் படிங்க.
ஒரணனும் தோட்டியான், ஓரைந்தும் காப்பான், வரணனும் வைப்பிற்கோர் வித்து, ஐந்தவித்தால் ஆற்றல், அகல் விசும்புள்ளார் கோமான், இந்திரனே சாலும் கரி, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார்.
இது அந்த துறவியினுடைய ஆற்றலை சொல்லுகிற குறள். துறவியினுடைய பெருமையை சொன்னார். அது பிறகு துறவியினுடைய ஆற்றல், இந்திரன் கூட அவனுடைய கட்டளைக்கு பணிந்து நின்ற செய்திகளை எல்லாம் சொல்லி அதை சொன்னார். அதற்கு பிறகு வருகிற ஒரு ஐந்து குறள் துறவியினுடைய புலனடக்கம் பற்றி சொல்லுகிறார். அந்த புலனடக்கத்தினாலே வருகிற யோக முயற்சி பற்றி சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த யோக முயற்சியினாலே வருகிற தத்துவ உணர்வு பற்றி சொல்லுகிறார். அதுதான் நாங்கள் கடைசியாக படித்த குறள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்ற அந்த ஒரு குறளை வைத்துக் கொண்டு துறவி பெறக்கூடியதாகிய தத்துவ ஞானத்தினுடைய விவரம் சொல்லுகிறார். அதைத்தான் நாங்கள் கடைசி வகுப்பிலே படித்தோம். அந்த குறளினுடைய உரையை விளங்குவதற்காக சற்று அவர் சொன்ன எல்லைக்கு அப்பாலும் சென்று இந்த தத்துவங்கள் பற்றி படிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எனக்கு தெரியும், அதை உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்ல வரவில்லை. அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே போனால்தான் இந்த சின்ன வட்டம் என்ன என்று புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் அன்றைக்கு தத்துவ பற்றி விவரங்கள் ரெண்டு வகுப்பிலே படித்து முடித்தோம். சைவர்கள் தங்களுடைய தத்துவங்களாக 36 தத்துவங்களை வகுத்திருக்கிறார்கள். சாங்கியர்கள் 25 தத்துவங்களை வகுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புருடன் என்ற தத்துவத்துக்கு மேலே தத்துவம் இல்லை. கடவுள் கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களிலும் ஒரு பகுதியினர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த 25 தத்துவத்தை மட்டும்தான் வைத்துக் கொண்டு பரிமளலகர் இந்த குறளுக்கு உரை செய்கிறார். இந்த குறளிலே சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகைதறிவான் கட்டே உலகு, இதுதான் குறள். உலகத்தை பூரணமாக தெரிந்து கொண்ட ஒருவன் அல்லது நுட்பமாக தெரிந்து கொண்ட ஒருவன் தான் அந்த உலகத்துக்குள் பொதிந்திருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொண்டு உலகத்துக்கு சொல்லலாம். அவன் யார் என்றால் முற்றும் துறந்த துறவி. அப்ப இந்த குறள் என்ன சொல்ல வருகிறது என்றால், உலகத்துக்குள் பொதிந்திருக்கிற ரகசியம் நம்ம நூலுக்கு இப்போதைக்கு அதுதான் தேவை. நாங்கள் படித்த 36 தத்துவங்கள் என்பது அதற்கு அப்பாற்பட்டது. 36 தத்துவத்துக்குள்ளே இந்த 25 தத்துவத்துக்குள்ளே அதை அனுபவிப்பவனும் அனுபவிக்கிற உலகமும் அடங்கி போய்விடுகிறது. ஆகவே உலகத்துக்குள் பொதிந்த ரகசியத்தை சொல்லுகிற அந்த குறளுக்கு, அந்த குறளை நாங்கள் கற்பதற்கு 25 தத்துவங்கள் போதுமானது என்று பரிமளலகர் நினைக்கிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று கேட்டால், திருவள்ளுவரிடமும் அந்த சிறப்புண்டு, அதற்கு உரை செய்த பரிமளலகரிடமும் அந்த சிறப்புண்டு. எந்த கொள்கையையும் அவர்கள் நிராகரிக்க மாட்டார். இதுதான் என் கொள்கை என்று ஒரு எல்லை வகுத்துக் கொண்டு மற்றவை எல்லாம் பிழை என்றோ என்னுடையதுதான் சரி என்றோ சொல்லுகிற பழக்கம் திருவள்ளுவருக்கும் இல்லை, பரிமளலகருக்கும் இல்லை. எங்கு எது தேவைப்படுகிறதோ அதை பயன்படுத்துவர். இது இவர்கள் ரெண்டு பேருக்குமான கொள்கை. ஆகவே இன்ன இடத்திலே சித்தாந்த தத்துவம் சொன்னார், ஆகவே சித்தாந்தம் தான் உயர்ந்தது. நமக்கு வேலை என்னவென்றால் சந்தன குச்சியை எடுத்து சாக்கடை குத்துவோம். அது நமக்கு ஒரு பழக்கமாக போய்விட்டது. இந்த கொள்கைகள் லட்சியங்கள் இவற்றையெல்லாம் பொதித்து காட்டுவதற்கல்ல இந்த நூல். அதுல ரொம்ப தெளிவாக பரிமளலகர் இருக்கிறார். முன்பு நீங்கள் உங்களுக்கு படித்தது ஞாபகம் இருக்கும், எண்குணம் என்று வருகிற பொழுது இது இவ்வாறு சைவாகமத்தில் கூறப்பட்டது என்று எழுதினார். அப்ப அவர் சைவரோ என்றால் இந்த குறளுக்கு வந்தோடனே இங்க நம் சாங்கிய தத்துவத்தார் மரபு இது என்று சொல்லுகிறார். எது விளங்கப்படுத்த எது தேவையோ அதை சொல்வதோடு அவர்கள் தங்கள் வேலையை முடித்துக் கொள்வார்கள். கட்சி பிரிக்கிற வேலை அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த குறளிலே சாங்கிய தத்துவம் 25 தத்துவம் போதுமானது. உலகம் உலகத்துக்குள் பொதிந்திருக்கிற ரகசியம், இந்த ரகசியத்தை எடுத்துச் சொல்லுகிற ஒருவன். ஆகவேதான் 25 தத்துவங்கள் சொன்னதாகிய சாங்கிய தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இந்த நூலை, இந்த குறளை விளங்கப்படுத்துகிறார் பரிமளலகர். நாங்கள் சென்ற வகுப்பிலே, மீண்டும் ஒரு நினைப்பூட்டலுக்காக சொல்கிறேன், இந்த தத்துவ வரிசையிலே 36 தத்துவத்தை தொட்டவர்கள் சைவ சித்தாந்திகள். அவர்களுடைய அமைப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது 3 பொருள்கள் என்றும் உள்ள பொருள்கள். ஒன்று முற்றறிவு பொருள், மற்றது சிற்றறிவு பொருள், மற்றது அறிவில் பொருள். பதி, பசு, பாசம் என்ற பிரிவு. அந்த முற்றறிவு பொருள், அறிவில் பொருள் என்ற இரண்டுக்கும் நடுவில் இந்த சிற்றறிவு பொருளாகிய பசு அகப்பட்டு கிடக்கிறது, ஆன்மா. அதனுடைய இயல்பு காரணமாக, இயல்பு என்று ஒன்று சொல்லிவிட்டால் ஏன் அந்த இயல்பு வந்தது என்று கேள்வி கேட்கப்படாது. ஏனென்றால் அது, இப்ப நான் சொல்றேன், பசுவுக்கு பால் தருவது இயல்பு என்று நான் சொன்னேன். ஏன் மனிதன் பால் தரக்கூடாதா என்று கேட்கப்படாது. நாய் குலைப்பது நாய்க்கு இயல்பு, ஏன் ஆடு குலைக்க கூடாதா என்று கேட்கக்கூடாது. ஏனென்றால் இயல்பு என்பது அதாவது அமைந்து போன ஒரு விஷயம். அப்போ இந்த உயிரினுடைய இயல்பு காரணமாக முற்றறிவு பொருளான பதியை சேராமல் பாசத்தை சேர்ந்து அது தன்னறிவு கட்டு கிடக்கிறது. சித்தாந்திகளுடைய கொள்கை தன்னறிவு கட்டு என்றால் முற்றான அறிவில்லாத பொருள் போல கிடக்கிறது, பாடான நிலை என்று அதை சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஆன்மா அதுக்குள்ளே அகப்பட்டு கிடக்கிற பொழுது ஏற்கனவே அது சுய அறிவுள்ள பொருள் என்றபடியால் அறிவில்லாத நிலையெட்டிய பொழுது இதற்குள் அகப்பட்டு விட்டமே என்ற வெறுப்பும், இதிலிருந்து விடுபட வேண்டுமே என்ற வெறுப்பும் உண்டாக விருப்பு வெறுப்பு ஆகிய வினைகள் தொடங்கின. அந்த வினைகளினுடைய முதிர்ச்சிக்கு ஏற்ப அந்த உயிர்களை மீட்க நினைக்கிறான் இறைவன். அதனாலே மாயையிலே இருந்து தத்துவங்களை உருவாக்கி அந்த உயிர் இயக்கத்துக்கு வழி செய்கிறான் என்று நான் சென்ற வகுப்புகளிலே விளங்கப்படுகிறேன். அப்படி தத்துவங்களை உருவாக்கி அதற்கு பெரியவர்கள் சொல்வார்கள், மாயையிலிருந்து தத்துவங்களை உருவாக்க வேண்டுமா, நேரா மாயையை வைத்துக் கொண்டே இந்த காரியத்தை எல்லாம் இறைவன் முடிக்க முடியாதா என்பதற்கு பெரிய விளக்கம் உள்ளவர்கள் சொல்வார்கள், இப்போ வீட்டிலே இட்லி சாப்பிடுகிறோம், இட்லி என்றால் அதற்கு மூலப்பொருள் அரிசி பருப்பு, இது ரெண்டும் தானே, அரிசியும் பருப்பையும் வைத்து உண்டாக்குவோம், அரிசியும் பருப்பும் தானே இட்லி, அப்ப அரிசி பருப்பாவே சாப்பிட்டு விட்டால் என்ன என்றால் அது நமக்கு ஒவ்வாது. அதை பக்குவப்படுத்தி காரண ரூபமாக இருக்கிற அரிசியையும் பருப்பியையும் காரிய ரூபமாக்கி இட்லியான உடனே நாம் சாப்பிட முடிகிறது போல, காரண ரூபமாகிய மாயையை காரிய ரூபமாக்கி தத்துவங்களாக்கி நம்முடைய இயக்கத்துக்கு இறைவன் வழி செய்கிறான். இதுதான் தத்துவங்கள். இந்த தத்துவங்களை சித்தாந்திகள் மூன்று பகுதிகளாக பிரிப்பார்கள். முதல் சிவதத்துவம் என்று 5, வித்யா தத்துவம் என்று 7, ஆத்ம தத்துவம் என்று 24, இவை எல்லாம் ஒன்று சேர்ந்தால் 36 தத்துவம் வருகிறது. சிவதத்துவத்திலே இறைவன் இந்த உலகத்தையும் ஆன்மாவையும் இயக்கி ஈடேற்றுவதற்காக சக்தி கலப்பினாலே தான் இறங்குவான். அது ஈஸ்வர நாதம் பிந்து ஈஸ்வரம் சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்று 5 தத்துவங்களாக விரி. அதற்கு பிறகு இதெல்லாம் நான் போன வகுப்பிலே சொன்னதுதான், நினைவூட்டலுக்காகவும் புதிதாக யாராவது வந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு சின்ன குறிப்புக்காகவும் சொல்லுகிறேன். இப்போ இறைவன் செயல்படுத்த தயாரான உடனே உயிர் செயல்பட தயாராக வேண்டும். அதுவோ பாடான நிலையில் இருக்கிறது. ஆகவே இறைவன் அதற்கு ஒரு சின்ன அசைவை கொடுப்பான். அது செயல்பட வேண்டும், வினையை அனுபவிக்க வேண்டும். ஆகவே வினையை அனுபவிக்கிறதுக்கான காலத்தை தீர்மானிப்பான். அந்த காலத்திலே அது எந்தெந்த வினையை அனுபவிக்கலாம் என்று அந்த நிலையை தீர்மானிப்பான். அதற்கு காலம் நியதி என்று 2 தத்துவங்கள். இப்ப காலம் நியமிக்கப்பட்டு செய்ய வேண்டிய காலம், அது செய்ய வேண்டிய வேலை நியமிக்கப்பட்ட பிறகு வேலை செய்கிறவரை எழுப்பிவிட வேண்டும். அது ஒரு சின்ன அதற்கு கிரியாசக்தி கொடுப்பதற்காக அசைப்பான். அது கலை தத்துவமாக மாறும். அந்த கலை வந்தவுடனே, ஒரு அசைவு வந்தவுடனே அதற்கு அறிவு செயல்பட தொடங்கும், வித்யா தத்துவம் தொடங்கும். அந்த அறிவு வந்தவுடனே விருப்பம் உண்டாகும், அது அராக தத்துவமாக மாறும். இப்போ காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்கின்ற இவை சேர ஒன்று சேர வித்யா தத்துவம் ஆன்மா இயங்குவதற்கு தயாராகிவிடும். இறைவன் இயக்க தயாராகி விடுவான், ஆன்மா இயங்க தயாராகிவிடும். இனி அது இயங்குவதற்கான விடயங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆத்ம தத்துவங்கள் என்று சொல்வார்கள். அது இயங்குவதற்கான விடயங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதை தனு கரண புவன போகம் என்று சொல்வார்கள். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் அது கூட்டப்பட்ட கருவிகள், புவனம் என்பது அது வாழிடம், போகம் என்பது அனுபவம். இவை கிடைத்தவுடனே கண்மத்தை ஆன்மா அனுபவிக்க தொடங்கும். இதுதான் சித்தாந்திகள் சொன்ன அந்த 36 தத்துவ வகை. அந்த 36 தத்துவ அமைப்பு சிவத்திலே தொடங்கி பிருதிவி என்பது நிலம், நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் என்று நாங்கள் கடைசி 5 பூதங்கள் வருகிறோமே அது வரைக்குமான தத்துவங்களை நாங்கள் படித்தோம். சாங்கியர்கள் 25 தத்துவங்கள் இன்றைக்கு எழுதப்பட்டிருப்பது அதுதான். 25 தத்துவங்களைத்தான் அவர்கள் கொள்வார்கள். மூலப்பகுதி என்பது மாயை அவர்களுக்கு. அதுக்கு மேலே அவர்கள் தத்துவத்தை பற்றி சிந்திக்கவில்லை. புருடன் என்ற ஒன்று இருக்கிறது, அது தனிய ஆத்மா, அதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார். புருடன் என்ற ஒன்று இருக்கிறது. இனி இதனுடைய அனுபவத்துக்காக மாயையிலே அவர்களுடைய அமைப்பின்படி நீங்கள் அதை அந்த போட்டிலே பார்த்தால் தெரியும், மூலப்பகுதி மாயை. அந்த மாயா தத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் அவர்களுடைய அமைப்பின்படி அது தோன்றும். புத்தி தத்துவத்திலே இருந்து அகங்காரம் தோன்றும். நாங்கள் அன்றைக்கு படித்த ஞாபகம் இருந்தால் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றுதான். மூலப்பகுதியிலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றி, புத்தி தத்துவத்திலே இருந்து அகங்கார தத்துவம் தோன்றி, அதிலே இருந்து தன்மாத்திரைகள் சுவையொளி உருவோசை நாற்றம் என்ற தன்மாத்திரைகள் ஐந்தும் தோன்றும். அந்த தன்மாத்திரைகளிலே இருந்து அகங்காரத்திலே இருந்து மனம் தோன்றும். தன்மாத்திரைகளிலே இருந்து சுவையொளி உருவோசை நாற்றம் ஓசை என்கின்ற அந்த அந்த ஐந்தும் தோன்றி, அதிலே இருந்து பூதங்கள் தோன்றி, அதற்கு பிறகு அறிவு கருவிகள் ஞான அறிவு கருவிகளும் செயல் கருவிகளும் தோன்றும். கடைசியாக பஞ்சபூதங்கள் தோன்றும். இதுதான் அவர்களுடைய அமைப்பு. இந்த அமைப்பை வைத்துக் கொண்டுதான் பரிமேலழகர் இந்த குரலுக்கு உரை செய்கிறார். அன்றைக்கு நாங்கள் முதல் வாசித்தோம், அது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. இப்ப தத்துவம் தெரிந்துவிட்டபடியால் இனி நாம் அதை வாசித்தால் ஓரளவு விளங்கும். முதல் இப்ப கூட கொஞ்சம் சிக்கல் இருக்கும், அதை ஒரு தரம் நாம பார்த்த பிறகு தெளிவாகிவிடும். ஆகவே இன்றைக்கு சுவையொளி ஊர்வோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெளிவான் கட்டே உலகுக்கான உரையை பரிமேலழகர் படி படிப்போம். நீங்கள் உரையை வாசிங்கள்.
சுவையொளி ஊர்வோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெளிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை. சுவையும் ஒளியும் ஊரும் ஓசையும் நாற்றமும் என்று சொல்லப்பட்ட தன்மாத்திரைகள் ஐந்தனது கூறுபாட்டையும் தெரிவான் கட்டே உலகு, ஆராய்வான் அறிவின் கண்ணதே உலகம். அவற்றின் கூறுபாடு ஆவன.
அதாவது உலகம் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். உலகத்துக்குள் இருக்கிற அறம்பொருள் இன்பங்களை அறியப் போகிறோம், அதை துறவிகள் அறியப்பட போகிறார்கள். அப்படியானால் உலகம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். அது யாருக்கு தெரியும் என்றால் இந்த ஐந்தினுடைய வகை தெரிகிற முயற்சி உள்ளவனுக்குத்தான் தெரியும். இப்ப கூட அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு நினைப்பு வரும், இப்ப நாங்க திருக்குறள் படிச்ச உடனே இந்த ஐந்தின் வகை எங்களுக்கும் தெரிந்து விட்டதே, அப்போ எங்களுக்கும் உலகம் பயப்பட்டு விடுமா என்று கேட்டால் நாங்கள் அறிவோம், உணர மாட்டோம், அவர்கள் உணர்வார்கள். இதுதான் வித்தியாசம். புஸ்தகமாக படிப்பாக படித்து விட்டோம், அவ்வளவுதான். படிப்புக்கும் அனுபவத்துக்குமான தூரம் நான் பல தரம் சொல்லி இருக்கிறேன், அது ரொம்ப தூரமான விஷயம். அதை உணர்ந்தவர்கள் அவர்கள். அதை எப்படி உணர்கிறார்கள் என்பதை பரிமேலழகர் சொல்ல போகிறார்.
அவற்றின் கூறுபாடு ஆவன. பூதங்கட்கு முதலாகிய அவை தாம் ஐந்தும், அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும்.
ஒரு நிமிஷம் இதில் குறிப்பிடுகிறேன். கூறுபாடு என்று தொடங்கும். ஏனென்றால் அந்த குரலை நீங்கள் கவனித்தால் தெரியும், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை. இந்த வகை என்றால் கூறுபாடு என்று அதற்கு பருள் சொல்கிறார். இதை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல் தெரிந்து கொள்வது. இந்த சுவையொளி உருவோசை நாற்றத்திலே இருந்துதான் கீழே மற்ற விஷயங்கள் தோன்றுகின்றன, மேலே அதை உணர்கிறதாகிய பொருள் இருக்கின்றன. அவை இடைப்பொருள் ஒன்றை எடுத்துக்கொண்டு மேலும் கீழும் விளங்கப்படுத்துகிறார். அப்ப இந்த பிரிவுகள், மேலும் கீழும் இருக்கிற பிரிவுகளைத்தான் வகை என்று சொல்லுகிறபடியால் இப்பொழுது முதல் வகை என்றால் என்ன என்று சொல்ல போறார். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் பரிமேலழகர் நுழைகிறார், அதை புரிந்து கொள்கள். இந்த ஒரு குரல் தான் கொஞ்சம் புத்திக்கு வேதனை தருகிற, சில நேரத்தில் வேதனையாகவும் இருக்கும், விரும்பினவர்களுக்கு விருந்தாகவும் இருக்கும். அப்போ இந்த வகை என்ற சொல்லை, இந்த ஐந்து தன்மாத்திரைகளை வைத்து பிரிக்கப்பட்டிருக்கிற வகையை சொல்ல வேண்டும் என்று நினைத்துத்தான் அதை சொல்ல தொடங்குகிறார் உரை குறிப்பிலே. மெல்ல முதல் ஒரு தரம் வாசித்து முடிப்போம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடமா விளங்குவோம். அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை கேளுங்கள்.
அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும், அவற்றின் கூறு ஆகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆக இருபதும் ஆம். வகைதெறிவான் கட்டு என உடம்பொடு புணர்த்ததனால் தெரிகின்ற பொருடனும் அவன் தெரிதற்கருவி ஆகிய மா அகங்கார மனங்களும் அவற்றுக்கு முதலாகிய மூலப்பகுதியும் பெற்றான். தத்துவம் இருபத்தைந்தனையும் தெரிதலாவது. இதில் எழுத்துங்க.
திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இது ஒரு நுட்பமான பகுதி படிக்கிறோம். நுட்பமான பகுதிகள் படிக்கிற பொழுது புத்தியிலே அசைவு இருக்கப்படாது, ரொம்ப முக்கியம். கற்பித்தல் முறை சொன்ன பொழுது நம்முடைய பெரியவர்கள் இப்பெல்லாம் அப்படி இல்லை. கற்பிக்கிற மாணவன் எப்படி இருக்க வேணும் என்றால் சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி என்று ஒரு இலக்கண சூத்திரம் இருக்கிறது. ஒரு ஓவியத்திலே ஒரு படத்தை வரைந்து விட்டால் அது எப்படி அசையாமல் இருக்குமோ அப்படி அசையாமல் இருந்து பாடம் கேட்க வேண்டும் என்பது சட்டம். இதெல்லாம் ரொம்ப பழைய கதை சார், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க. ஏன்னா இப்ப எல்லாம் வெளிநாடுகள்ல ஆசிரியர் படிப்புகிற பொழுது மாணவன் சிகரெட் குடித்துக் கொண்டு பாடம் கேட்கிறான். வெளிநாடுகள் அது நடக்கும், அதெல்லாம் தடை செய்ய முடியாது. ஏன்னா மனித உரிமையை மீறலாம். காலுக்கு மேலே கால் போடுவான், இன்னொரு அங்க பக்கத்துல ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருப்பான். ஆசிரியர் இதுகளையெல்லாம் சகித்து பாடம் சொல்ல வேண்டும், அவருக்கு தான் அன்புடன் ஒன்ற வேண்டும். இப்படி ஒரு நிலைமை அங்கே. எங்களுடைய கல்வி மரபிலே அது இல்லை. என்னுடைய ஆசிரியர் சொல்வார், நான் திருக்குறள் படித்த ஆசிரியர் சொல்வார், அவருடைய ஆசிரியர், அவர் ஒரு பெரிய இலக்கண புலி, கணேசையர் என்று தொல்காப்பியத்துக்கு உரை குறிப்பு எழுதினவர், என்னுடைய ஆசிரியருடைய ஆசிரியர். அவர் பாடம் சொல்லுகிற பொழுது ஆலமரத்துக்கு கீழே இருந்துதான் பாடம் சொல்வாராம். முந்தையும் சொல்லியிருப்பேன், பாடம் சொல்லுகிற பொழுது ஆலமரத்துக்கு கீழே எல்லாரையும் மாணவர்களை உட்கார வச்சு பாடம் சொல்வாராம். ஆலம்பரம் படுக்கிற காலத்திலே அந்த படத்திலே மிக்கிற எறும்புகள் ஒவ்வொன்றாக விழுமா, யாரும் மாணவர்கள் எறும்பு விழுந்ததுன்னு கையை தட்டினா அவருக்கு கோபம் வந்துருவான். அது விழுந்தா சகிச்சு கொண்டு அப்படியே இருந்து பாடம் கேட்க வேண்டும். அது அதை அவர் இதெல்லாம் ஒரு அராஜகம் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் உடம்பினுடைய எந்த சின்ன அசைவும் புத்தியை அசைக்கிறது. அது நீங்க நல்லா நினைச்சு கொள்ளுங்க. இப்ப நான் கையை எப்படி ஆட்டுகிறேனா, கையை ஆட்டினால் என்னுடைய புத்தியிலே அது பதிவாகிறது. ஆகவே புத்தியினுடைய முழு ஈர்ப்பிலே இது ஒரு பகுதியை இழுக்கிறது, இது ஒரு பகுதியை இழுக்கிறது. எந்த காலாட்டுகிறேனா அங்கே என் புத்தி போகிறது. உடம்பு அசையாமல் இருந்தால் புத்தி ஒரு விஷயத்தை கேட்க கூர்மைப்படும். அதனால் தான் அப்படி இருக்க சொன்னார்கள். ஒன்றும் மிரட்டுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு ஒரு தையல் ஊசியிலே நூல் கோக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி கோப்பீர்கள்? கதைச்சு பேசி எப்படி எப்படி என்று யாராவது கோக்க முடியுமா? ஊசியை இப்படி பிடித்தால், நூலை இப்படி பிடித்தால், கண் கை காது இதெல்லாம் சேர்ந்தால்தான் நூல் உள்ளே போகும். நான் பாட்டு பாடி சிரித்து ஆடி நூல் கோக்க முடியாது. அதுபோலதான் உண்மையான கல்வி கற்கிற பொழுது அசைவின்றி கேட்டால்தான் அது உள்ளே போகும், இல்லாவிட்டால் நூல் போகும் உள்ளே போகாது. அதுதான் பிரச்சனை. நூல் போகும் என்றால் நம்மை விட்டு நூல் போகும். உள்ளே போக வேண்டுமானால் அசைவாட்டம் இல்லாமல், சில எல்லா விஷயத்தையும் அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சில விஷயங்கள் கட்டாயம் அப்படி படிக்க வேண்டும். அதனால்தான் சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி இருவனை இருந்து செல்லென சென்று கேளென கேட்டு இப்படி சூத்திரம் இருக்கிறது. இப்ப என்ன ஆகுது என்றால் பாடம் விளங்குறதுக்கு முதல் கேள்வி ஆரம்பிச்சு விடுது. என்னுடைய ஆசிரியர் அதுக்கு அனுமதிக்க மாட்டார். பாடத்தை முதல் பூரணமாக படி, முடிவிலே கேள்வி இருந்தால் கேள். ஏனென்றால் நாங்கள் தொடக்கத்திலே கேள்வி கேட்கிற பொழுது பின்னாலே அதுக்கு அந்த கேள்விக்கு விடை புஸ்தகத்திலேயே இருக்கும், அவசரப்பட்டு அதுக்கு நேரம் செலவழிக்க தேவையில்லை என்பது அவருடைய அபிப்பிராயம். நான் இது இவ்வளவுமே சொல்லுகிறேன் என்றால், இப்ப நாங்கள் படிக்கிற இடம் இருக்கிறதே ஊசியிலே நூல் போக்குற இடம். ஆகவே முடிந்த அளவு அசைவுகள், அசைவுகள் நான் உடம்பை மட்டும் சொல்லவில்லை, புத்தி அசைவை நிறுத்தி இதை கேட்டாதான் இது உள்ளே போகும். இப்போ இந்த வகை என்ன என்று சொல்லுகிறார். சுவையொளி ஊரோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் என்பது அதுக்கப்புறம் வரப்போறார். ஒவ்வொரு சொல்லுக்கு விளக்கம் சொல்ல போறார். இந்த வகை என்பது என்ன என்பதைத்தான் இப்போ வாசித்தார். இந்த வகை என்றால் பிரிவு. அது என்ன பிரிவு என்றால் பூதங்களுக்கு முதலான அவைதான் ஐந்தும். இப்ப தத்துவ படம் பார்த்தீர்கள் என்றால் இந்த பூதங்கள் மைய நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் இருக்கிறதே, இது எங்கே இருந்து தோன்றியது? அந்த அமைப்பிலே பார்த்தாலும் பொழுது சுவையொளி ஊறு ஓசை நாற்றத்திலே இருந்து தோன்றியது தான் ஐம்பூதம். அது நான் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆகாய பூதத்திலே இருந்து சப்தம் தோன்றுகிறது. முதல் அப்படி படிப்போம். ஆகாய பூதம் இல்லாவிட்டால் சப்தம் இல்லை. அடுத்தது காற்று இல்லாவிட்டால் உணர்ச்சி இல்லை. நெருப்பு இல்லாவிட்டால் பார்வை இல்லை. நீர் இல்லாவிட்டால் சுவை இல்லை. மண் இல்லாவிட்டால் வாசம் இல்லை. ஏனென்றால் நாங்க கீழே இருந்து மேல போறோம். அதனாலே எங்களுக்கு இதுல அது தங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறது. உண்மை அதுவல்ல. அதுலேதான் இந்த நிலம் நீர் தீகாற்றாலே ஆகாயம் உருவாகவில்லை, ஆகாயத்தாலே நிலம் உருவாகியது. அதுல ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு குணம், ரெண்டு குணம், மூன்று குணம் என்று இறங்க 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 குணம் கூடும். திருவாசகத்திலே மணிவாசர் அதை சொல்லுவார், வானில் ஒன்றாய் விருந்தாய் போற்றி, இரண்டாய் விருந்தால் போற்றின்னு அப்படி பாட்டு வரும். ஆகவே இப்போ இந்த இந்த தன்மாத்திரைகள் அஞ்சிலே இருந்து தோன்றியவை பூதங்கள். அதனால இவர் என்ன சொல்கிறார், பூதங்களுக்கு முதலான அவைதான் ஐந்தும் என்றால் ஐம்பூதங்கள், அதற்கு முதலாக இருப்பது தன்மாத்திரை. அப்ப அது அஞ்சு வசிங்க, மெல்ல நிதானமா வசி.
பூதங்கட்கு முதலாகிய அவைதான் ஐந்தும், அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும்.
இப்ப பாருங்க, பத்து தத்துவம் வந்து விட்டது. பூதங்களுக்கு முதலாகிய அவைதான் ஐந்தும், அவற்றில் தோன்றிய பூதங்கள் ஐந்தும், பத்து தத்துவம் ஆகிவிட்டது.
அவற்றின் கூறு ஆகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும், கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆக இருபதும் ஆம்.
ஞானேந்திரியம் ஐந்து, கண்மேந்திரியம் ஐந்து, அவற்றின் கூறுகளாக தோன்றுபவை. அப்போ இந்த இருபது தத்துவங்களும் தன்மாத்திரையை அடிப்படையாக கொண்டு தோன்றுகின்றன. அப்ப இந்த ஐந்து வகை தெரிந்து கொள்வது, இப்ப பாருங்க இருபத்தி நாலு தத்துவத்தில இருபது தத்துவம் சொல்லிவிட்டார். பூதங்களுக்கு முதலாகிய தன்மாத்திரை ஐந்து, அவற்றில் தோன்றிய பூதங்கள் ஐந்து, அவற்றினுடைய கூறுபாடுகளாகிய ஞானேந்திரியம் ஐந்து, கண்மேந்திரியம் ஐந்து, இருபது தத்துவங்கள். இதுதான் அந்த தத்துவங்களினுடைய வகை. இன்னொரு பகுதி இருக்கிறது,
வகை தெரிவான் கட்டு என உடம்போடு புணர்த்ததனால் தெரிகின்ற பொருடனும் அவன் தெரிதற்கருவியாகிய மான் அகங்கார மனங்களும் அவற்றுக்கு முதலாகிய மூலப்பகுதியும் பெற்றான்.
இப்போ இது ரொம்ப நுட்பமான இடம். புத்தியை கூர்மைப்படுத்தினார் என்று இது புரியாது. திருப்பி திருப்பி நான் சொல்வதற்கு காரணம் அதுதான். இப்ப இருபது தத்துவம் சொன்னார் அல்லவா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து வகை என்றதிலே இருபது தத்துவத்தை அடக்கிட்டார். தெரிவான் கட்டே உலகு என்று சொல்றது உடம்போடு புணர்த்தல் என்பது ஒரு உத்தி, அது ரெண்டு வகையா சொல்லுகிறார்கள். இப்போ அது ரொம்ப எல்லா கஷ்டத்தையும் ஒரேதான் அனுபவிக்க கூடாது, பகுதிப்பதியா அனுபவிப்போம். இப்போ இந்த உடம்போடு புணர்த்தல் என்கின்ற உத்தியினாலே என்ன சொல்லுகிறார் என்றால், அது என்னென்றால் ஒன்றை சொல்லி மற்றொன்றை விளங்கப்படுத்துவது, ஒன்றை சொல்ல அதனை தொடர்புடைய இன்னொன்றை உணர வைப்பதுதான் உடம்போடு புணர்த்தல் என்ற உத்தி என்று சொல்வார். வகை தெரிவான் கட்டே உலகு, சுவையொளி ஊர் ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை இருபது தத்துவமாக பிரித்து விட்டோம். வகை தெரிவான் கட்டே உலகு என்றால் இதை தெரிந்து கொள்ளுகிறவன் யார், புருடன் ஆகிய ஒருவன். வகை தெரிவான் கட்டே உலகு, அவன் எதை வைத்துக் கொண்டு இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்கிறான், புருடன எதை வைத்துக் கொண்டு தெரிந்து கொள்கிறான், புத்தியையும் அகங்காரத்தையும் வைத்துக் கொண்டு இவற்றை தெரிந்து கொள்கிறான். இவை எங்கே இருந்து தோன்றின, மாயையிலே இருந்து தோன்றியது, அதுதான் மூலப்பிரகிருதி மூலப்பகுதி என்று இவர்கள் சொல்லுகிறார். ஆகவே வகை என்றதிலே இருபது தத்துவத்தை அடக்கிவிட்டு, வகை தெரிவான் கட்டே உலகு என்பதனாலே தெரிவான் என்று வந்ததனாலே புருடன் வந்து விட்டான், அவனுடைய தெரிகருவிகளாகிய புத்தி அகங்காரம் வந்துவிட்டது, இவற்றுக்கு மூலப்பகுதியாக இருக்கிற மூலப்பகுதி வந்துவிட்டது, இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம் என்கிறார். திருப்பி ஒரு தரம் இதை படிப்போம், இன்னும் இதில் சொல்ல போகிறார்.
அவற்றின் கூறுபாடு ஆவன, பூதங்கட்கு முதலாகிய அவைதான் ஐந்தும், அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும், அவற்றின் கூறு ஆகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும், கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆக இருபதும் ஆம். வகை தெரிவான் கட்டு என உடம்போடு புணர்த்ததனால் தெரிகின்ற புருடனும்,
வகை தெரிவான் கட்டு என்று உடம்போடு புணர்த்ததனால் அந்த உத்தியால் சொன்னபடியால் தெரிவான் என்று ஒருவன் இருக்கிறான்.
தெரிகின்ற புருடனும் அவன் தெரிதற்கருவியாகிய மான் அகங்கார மனங்களும் அவற்றிற்கு முதலாகிய மூலப்பகுதியும் பெற்றான்.
ஆன்மா ஒன்று, ஆன்மாவை அறிய பண்ணுவதாகிய புத்தி அகங்காரம் மனம் என்கின்றவை ஒன்று, இவை தோன்றியதாகிய மூலப்பகுதி என்று சொல்லப்படுகிற மூலப்பிரகிருதி ஒன்று, இவ்வளவற்றையும் நாங்கள் இந்த ஒரு முக்கால் அடிக்குள்ளே பெற்றுக்கொண்டோம் என்கிறார் பிரேமலகர். அதை நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டும். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் அப்ப அஞ்சு தன்மாத்திரை வந்துட்டது. வகை என்பதிலே பூதம் அஞ்சு வந்து விட்டது, கண்மேந்திரியம் அஞ்சு வந்து விட்டது, ஞானேந்திரியம் அஞ்சு வந்து விட்டது, 20 தத்துவம் வந்து விட்டது. தெரிவான் கட்டே உலகு என்று சொன்னதுனாலே புருடன் வந்து விட்டான். புருடன் எதை வைத்து தெரிகிறான்? புத்தி மனம் அகங்காரம் வைத்து தெரிகிறான். ஆகவே அவ்வளவும் வந்து விட்டது. புத்தி மனம் அகங்காரம் எதிலே இருந்து தோன்றியது? மூலப்பிரகிருதியிலே இருந்து தோன்றியது. ஆகவே மூலப்பிரகிருதி வந்து விட்டது. மொத்தம் 24 தத்துவத்தையும் அரைவாசி அடியிலே திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் என்கிறார் பரிமளர்.